அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். புங்குடுதீவு மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளது குறித்த செய்திகள்.
சார், வழக்கு விசாரணையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடத்துவதற்கும் அதற்காக தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கும் 1 மாத காலத்துக்கு தடுப்பு உத்தரவை ஜனாதிபதி மூலமாக பெற்றிருந்தார்கள்.
பல நாடுகளின் சட்டங்களுக்கு அடித்தளமாக அமைந்த மேக்னா கார்டா ஒப்பந்தம் கையெழுத்தாகி 800 ஆண்டுகளாவது குறித்த செய்தி பதிவு. பிரிட்டிஷ் சிவில் விருதை பெற்ற இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பப்பா நியூகினி மருத்துவர் டாக்டர் ஆதித்தன் செல்வநாதன்.
பப்பா நியூகினில 800 லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ணும்போது 800 ட்ரைபல் இருக்குது. வேறு வேறு ப்ரொவின்ஸில் இருக்கிற ஆக்களுக்கு வேறு வேறு வருத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு இருக்கும்போது டயபிட்டிஸ் காமனாக வருது.
வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவில் எழுந்திருப்பது குறித்தும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அவர்கள் சார்லஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
இனப்படுகொலை குற்றத்திற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்பட்டு வரும் சூடான் அதிபர் ஒமர் அல் பசீரை கைது செய்ய தவறிய அதிகாரிகளை தென்னாப்பிரிக்க நீதிபதி விமர்சித்துள்ளார். அவரது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் சட்ட உத்தரவாதத்தையும் மீறி அவர் ஆப்பிரிக்க ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளியேறியுள்ளார். சூடான் அதிபர் பசீர் கைது செய்யப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் கையளிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் ஜோஹான்ஸ்பர்க்கிலுள்ள நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன.
கிரேக்கத்துக்கு கடன் கொடுத்திருக்கும் நாடுகளின் நிபந்தனைகளுக்கு தன்னால் அடிபணிய முடியாது என்று கிரேக்க அரசு அறிவித்துள்ளது.
Neben den letzten Verhandlungen für Donnerstag.
கிரேக்கத்தின் கடன் சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்கிற சாத்தியப்பாடுகள் குறைந்து வருவதை இந்த அறிவிப்பு குறிப்புணர்த்துகிறது. கிரேக்க அரசு ஓய்வூதியத்தை குறைக்காது, வரிகளை ஏற்றாது, புதிய தேர்தலுக்கும் அழைப்பு விடாது என்று கிரேக்க அரசின் சார்பில் பேசவல்ல அதிகாரி தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கிரேக்கம் பெரும்பாலும் வெளியேறும் என்பதையே கிரேக்க அரசின் இந்த நிலைப்பாடு தெரிவிப்பதாக பெல்ஜியத்தின் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
தலைநகர் நஜமோனாவில் போகோஹராம் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 23 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த தற்கொலை குண்டுதாரிகள் போலீஸ் தலைமையகம் மற்றும் போலீஸ் பயிற்சி நிலையம் போன்ற இடங்களில் வெளிப்பகுதியில் வைத்து சமகாலத்தில் குண்டுகளை வெடிக்க வைத்துள்ளனர் என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தை அடுத்து பெரிய அளவிலான படையினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நைஜீரியாவில் போகோஹராமுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு சாட் படைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். பிராந்திய படைகளுக்கான தலைமையகமும் நஜமோனாவில் அமைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
சிரியாவின் வடகிழக்கில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் வசமுள்ள டல் அபியாத் நகரை நோக்கி குர்தீஸ் போராளிகள் நகர்ந்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கிய எல்லையில் நடந்து வரும் இந்த மிகப்பெரிய மோதலில் இருந்து தப்பிக்கும் பொருட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் துருக்கிய எல்லைக்கு அருகே குவிந்து கொண்டிருப்பதோடு அவர்களில் சிலர் பாதுகாப்பான இடங்களுக்கும் சென்றுள்ளனர். குர்தீஸ் போராளிகளுக்கு சிரிய கிளர்ச்சியாளர்கள் ஆதரவளிப்பதோடு அமெரிக்க தலைமையிலான படையினர் நடத்தும் விமான தாக்குதல்களினாலும் அவர்கள் பயனடைந்து வருகின்றனர். டல் அபியாத் நகரம் இஸ்லாமிய அரசு அமைப்பினருக்கு கேந்திர முக்கியத்துவமானதாக விளங்குவதாகவும் ரக்கா நகரில் உள்ள அவர்களது தலைமையகத்திற்கான சரக்குகள் விநியோகப்பாதையாக இது இருப்பதாகவும் பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் கனரக ஆயுதங்கள் பால்டிக் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் அதிக அளவில் நிலைநிறுத்தப்படுமாயின் ரஷ்யா தனது மேற்கு எல்லைகளில் படைகளை பலப்படுத்தும் என அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பனிப்போருக்கு பிறகான காலகட்டத்தில் அமெரிக்கா முன்னெடுக்கும் அதிகபட்ச மோதல் நடவடிக்கையாக இது இருக்கும் என்று ரஷ்ய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ரஷ்ய செய்தி நிறுவனமான இன்டர்ஃபாக்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை தமது பிராந்தியத்தில் உள்ள களஞ்சியங்களில் கனரக ஆயுதங்களை நிலைநிறுத்துவது தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக போலாந்து மற்றும் லித்வேனியா அறிவித்துள்ளன. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டால் மட்டுமே இது தொடர்பில் தன்னால் கருத்து கூற முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
ஹாங்காங் காவலர்கள் 9 பேரை கைது செய்திருப்பதோடு வெடிப்பொருட்களை செய்வதற்கான மூலப்பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் வரைபடங்கள் மற்றும் குண்டு தயாரிப்பு திட்டங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடும்போக்கு ஜனநாயக குழுவைச் சேர்ந்தவர் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் இந்த வாரம் நிறைவேற்றப்படும் சீனாவின் ஆதரவு பெற்ற சர்ச்சைக்குரிய அரசியல் மறுசீரமைப்பு சட்டத்துக்கான வாக்கெடுப்புடன் தொடர்புடைய குண்டுவெடிப்பு முயற்சி இதன் மூலம் தடுக்கப்பட்டு விட்டதா என்கிற கேள்விக்கு காவல்துறையினர் பதிலளிக்கவில்லை.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாணம் புங்குடுத்தீவு மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற 9 சந்தேக நபர்களையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதே நேரம் இந்த வழக்கில் வித்யாவின் அம்மாவும் அண்ணனும் சாட்சியம் அளித்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது ஊனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான மரண விசாரணை ஊராவற்றுறை நீதிமன்றத்தில் மிகவும் உணர்வுபூர்வமான சூழலில் இடம்பெற்ற அதேவேளை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்களையும் சட்டம் ஆதிபர் திணைக்களத்தின் வேண்டுகோளை அடுத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 1 மாதத்திற்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு ஊராவற்றுறை நீதிபதி செல்வநாயகம் லெனின்குமார் அவர்கள் இன்று உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த வழக்கில் மரணமடைந்த வித்யாவின் குடும்பத்தினர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சிரேஷ்ட மனித உரிமைகள் சட்டத்தரணி கே வி தவரசா அவர்களிடம் நீதிமன்றத்தில் இன்று என்ன நடந்தது என கேட்டேன்.
இந்த வழக்கு வந்து இன்று வரையும் வந்து சாதாரண சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவு கீழே சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது. இன்று போலீசார் வழக்கு விசாரணையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடத்துவதற்கும் அதற்காக தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கும் 1 மாத காலத்துக்கு தடுப்பு கால உத்தரவை ஜனாதிபதி மூலமாக பெற்றிருந்தார்கள். அந்த தடுப்பு கால உத்தரவின் பிரதியை சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து வந்திருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி மூலமாக நீதிமன்றத்துக்கு விசாரம் அளித்து சந்தேகர் அனைவரையும் தங்களுடைய பாதுகாப்புக்கு தரும்படியும் விண்ணப்பித்தார்கள். அந்த விண்ணப்பம் ஏற்றுக் கொள்ளப்பட்டு ஊர்காவல்துறை நீதிபதி தனது கட்டளையிலே அவர்களை இன்றிலிருந்து வருகின்ற 13 வரைக்கும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக அனுமதியை வழங்கியுள்ளார்
என்றார் சட்டத்தரணி தவராசா அவர்கள். இன்றைய மரண விசாரணையின் போது வித்யாவின் தாயார், அவருடைய சகோதரன், ஊராவற்றுறை காவல்துறை பொறுப்பதிகாரி, சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை நடத்தி வருகின்ற புலனாய்வு காவல்துறையினர் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.
தாயார் சாட்சி கூடியில் ஏறி சாட்சியம் அளித்த நின்று கொண்டு அவர் மயக்கமடையும் சூழ்நிலை ஏற்பட்டபடியால் அவருக்கு முன்னுக்கு ஒரு கதிரை போடப்பட்டு அதில் இருந்து மீண்டும் சாட்சியம் அளித்தார். அவர் சாட்சியம் அளித்த போதிலும் பல கேள்விகளுக்கு இருக்கும் போது அவருடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டதாக இருந்தது. மீண்டும் மீண்டும் மயக்கம் நிலையில இருந்து இறுதியாக மிகவும் சிரமத்தின் மத்தியில் அவருடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. வித்யாவின் சகோதரருடைய சாட்சியம் வந்து நீதிமன்றத்தையே உண்மையிலேயே கண்கலங்க வைத்துவிட்டது. அவர்தான் நேரடியாக அந்த தனது சகோதரனுடைய இறந்து கிடந்த உடலை நேரடியாக கண்டவர் என்ற முறையிலே அதை விவரிக்கும்படி கூறிய பொழுது அவர் மயங்கிவிட்டார். மயங்கிய பிறகு அவருடைய சாட்சியம் நிறுத்தப்பட்டு 10 நிமிடங்களுக்கு மீண்டும் நீதிமன்றத்திலே அவர் அழைக்கப்பட்டு சாட்சியம் கூறினார். சாட்சியம் கூறி முடிந்த பிறகு அவர் மயக்கமடைந்த நிலையிலே அவரை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகியது
என்றார் சிரேஷ்ட மனித உரிமைகள் சட்டத்தரணி கே வி தவராசா அவர்கள்.
செய்திகளை தந்தவர் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். மேற்கொள்ளப்படவிருக்கின்ற 20வது அரசியல் சாசன திருத்தத்தில் பெரும்பான்மை கட்சிகளுக்கே சாதகமான அம்சங்கள் இருப்பதாகவும், எனவே இதை தற்போதைக்கு ஈர்க்க முடியாது என்று 15க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள் கூறியிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் உத்தேச நாடாளுமன்ற தேர்தல் சட்ட திருத்தத்தில் இரட்டை வாக்குமுறை கட்டாயம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமென்று சிறிய மற்றும் சிறுபான்மை இன கட்சிகள் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றன. இதனை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கூட்டாக முன்வைக்க சிறிய மற்றும் சிறுபான்மை இன கட்சிகள் நேற்றிரவு கொழும்பில் கூடி ஆராய்ந்து முடிவு செய்துள்ளன. உத்தேச திருத்தம் குறித்து அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ள யோசனை சிறிய மற்றும் சிறுபான்மை இன கட்சிகளுக்கு பாதிப்பு என்கின்றார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதியுதீன்.
வந்திருக்கின்ற தேர்தல் முறைமை மாற்றமும் 2 பெரும்பான்மை கட்சிகளுக்கும் சாதகமானதாக அமைகிறதே ஒழிய சிறுபான்மை சமூகத்துக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் முறை மாற்றம் என்பது தேவை என்று சொல்லுகின்ற காரணத்தினால் தொகுதி ரீதியாக ஒரு உறுப்பினரை தெரிவு செய்கின்ற முறையை போல மாவட்ட ரீதியாக சிறுபான்மை கட்சிகள் இரட்டை வாக்கு முறை வருகின்ற பொழுது அந்த மாவட்டங்களிலே வாழுகின்ற அந்த சிறுபான்மை சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை அடைவதற்கு இலகுவாக அமையும். எனவேதான் அந்த இரட்டை வாக்கு முறையை நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். என்ன எவர்கள் சொன்னாலும் நாங்கள் இந்த விடயத்தில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்கும் நாங்கள் இடமில்லை என்பதிலே உறுதியாக இருக்கும்
என்றும் கூறினார் அமைச்சர் ரிசாத் பதியுதீன். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா,
நீண்டகாலமாக வடக்கு கிழக்கு இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறபடியினால் சனத்தொகை அதிகரிப்பு விகிதாசாரம் இயற்கை காரணங்களுக்கு புறம்பாக இறந்தும் புலம்பெயர்ந்தும் இருக்கிறபடியினால் அந்த தொகுதிகளை எல்லைகளை மீளாய்வு செய்கின்ற பொழுது பாதிப்புகள் ஏற்படாத வகையில அது இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப ஜால் தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 81 சனத்தொகை கணக்கீடும்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய சனத்தொகையினுடைய எண்ணிக்கை 15 லட்சம் அளவில் இருக்க வேண்டும். ஆனால் இன்று இருப்பது 6 லட்சம். அந்த வகையில அதுகளையும் கருத்தில் எடுத்து இந்த யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த அழிவுகளை ஈடு செய்கின்ற வகையிலையும் இது அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டும் அதையும் நாங்கள் அதில் இணங்கிக் கொண்டிருந்தோம்.
சிறிய மற்றும் சிறுபான்மை இன கட்சிகள் கூடி எடுத்துள்ள இந்த தீர்மானங்கள் அடுத்த ஓரிரு நாட்களில் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சரவையில் அங்கம் பெறும் சிறுபான்மை இன கட்சிகள் ஊடாக அமைச்சரவையின் கவனத்துக்கும் இது கொண்டுவரப்படும் என்கின்றார் அமைச்சர் ரிசாத் பதியுதீன்.
எங்களுடைய வேண்டுகோளை ஒருமித்த கருத்தோடு சிறுபான்மை கட்சிகளான 3 கட்சிகள் அங்கத்துவம் வகிக்கின்ற கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் அங்கு சொல்ல இருக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதியுதீன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்பு கேட்டீர்கள். ஊழல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பஷில் ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பஷில் ராஜபக்ச உட்பட 4 சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணை மனு மீது அரச தரப்பு ஆட்சேபனை தெரிவிக்காதமை காரணமாகவே சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டதாக எதிர்தரப்பு வழக்கறிஞர் URD சில்வா தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் திவினகும திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி சம்பந்தமாக கடந்த ஏப்ரல் மாதம் 24 கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பஷில் ராஜபக்ச உட்பட அந்த திணைக்களத்தின் 4 அதிகாரிகளை விளக்க மறியலில் வைக்குமாறு கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதவான் உத்தரவிட்டிருந்தார். விசாரணைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு விடுத்த வேண்டுகோளொன்றை கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதவான் அண்மையில் தள்ளுபடி செய்தார். எனவே கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதவானின் தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவது சம்பந்தமாக ஆட்சேபனைகளை தெரிவிக்கவில்லை. இதன்படி பஷில் ராஜபக்ச உட்பட சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
அடுத்ததாக, பிரிட்டிஷ் அரசால் வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான OBE விருது பப்பான் யுகினியில் மருத்துவராக உள்ள இலங்கையைச் சேர்ந்த டாக்டர் ஆதித்தன் செல்வநாதனுக்கு கடந்த சனிக்கிழமை இங்கே லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனையில் நடந்த விழாவில் வழங்கப்பட்டது. அவர் இன்று BBC தமிழிசைக்கு வந்து இந்த விருது குறித்தும் பப்பான் யுகினியில் உள்ள மருத்துவ நிலைமைகள் குறித்தும் சிவராமகிருஷ்ணனிடம் பகிர்ந்து கொண்டார்.
பிறந்து வளர்ந்து ஸ்ரீலங்காவிலிருந்து பாப்புவா நியூகினிக்கு சின்ன பிள்ளையாக போய் அங்கேருந்து படித்து அங்கேருந்து வேலை செய்து அந்த வேலை செய்த பிறகு அந்த நாட்டுக்கு சேவை செய்து மருத்துவ வழியில் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி தந்தது அதன் பெருசாக இருக்கு. அது சொன்னாங்க, இன் ரெக்கக்னிஷன் ஃபார் சர்வீசஸ் டு ஹெல்த் அண்ட் ஏரோஸ்பேஸ் மெடிசன்.
பாப்பா கினி மாதிரி இந்த சிறிய நாட்டில் மக்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது?
அங்கே பாப்புவா நியூகினி வந்து அந்த ஹெல்த் சர்வீசஸ் இப்போது அவ்வளவு திறமா இல்லை. ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் இந்தியா பக்கம் கொம்பையா பண்ண போது அங்கே ஹார்ட் சர்ஜரி கிட்னி சர்ஜரி எல்லாம் செய்ய வசதி இருக்கு. பாப்புவா நியூகினில அது செய்யறதுக்கு வசதியே இல்லை. இப்போ தான் எங்களோட ஸ்கேன் மிஷின் போட்டு எல்லாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம்.
பாப்புவா நியூகினியில வந்து போதிய மருத்துவ வசதிகள் இல்லை, பெரிய அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டி வந்தால் மக்கள் என்னதான் செய்வாங்க?
வசதியுள்ள மக்களுக்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். எங்களுக்கு பக்கத்து ஊர் வந்து ஆஸ்திரேலியா இருக்கிறபடியா கொஞ்சம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது. இப்போதைக்கு இப்போ பிலிப்பீன்ஸ் மணிலா சிங்கப்பூர் அந்த ஊருக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அது ஆனால் அது வசதி உள்ள ஆக்களை தான் அனுப்பலாம். வசதி இல்லாத ஆக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது.
ஒரு OBE வாங்கின டாக்டர் வந்து வசதி இல்லாத ஆட்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா?
செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுக்கு ஆப்ஷனை கொடுத்து அவங்களுக்கு இதுதான் செய்யலாம். மற்றது அவங்களுக்கு இருக்கிற மருத்துவ வழியில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் ஒன்றும் தெரியாத இருக்கும்போது நாங்கள் அதை சொல்லி இது செய்யலாம், இந்த ஊருக்கு போய் செய்யலாம் என்று அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்து அவங்கள மருத்துவத்தை சுமாக்கும்படி இருக்கலாம்.
சின்ன நாட்டில் சுகாதாரத்துறையில் இவ்வளவு நெருக்கடிகள் அல்லது சிக்கல்கள் இருக்கும் பொழுது உங்களை போன்ற வைத்தியர்கள் அரசுக்கு என்ன ஆலோசனை முன் வச்சிருக்கீங்க?
அந்த டிஃபிகல்ட் இருக்கிறபடியே தான் நான் கவர்மெண்டோட ஹெல்த் டிபார்ட்மெண்டோடையும் பேசி, எங்களோட பிரைம் மினிஸ்டரோடையும் பேசி, எங்களோட ஹாஸ்பிட்டல் போர்டோடையும் பேசி அதுக்கு என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் செய்யலாம் அண்டு ஜோதிச்சு அதுக்கேற்ற மாதிரி சிங்கப்பூரில் இருந்து மெடிக்கல் டீம் கொண்டு வந்து பப்பனிக்கில் இது மூன்றாவது வருஷம் அங்கே வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் ஒத்தோபீடிக் சர்ஜரியும் செய்கிறதுக்கும் அங்கே டாக்டரை சிங்கப்பூருக்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணுறதுக்கும் வழிகாட்டி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பப்பனிக்கில் மருத்துவ சேவை கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீ. ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து கூட இருக்கும், பே பண்ணும்போது டிமாண்ட் குறைய இருக்கும். இந்த டிமாண்டை எங்களோட கவர்மெண்டால் கேப்சர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்து கொண்டு எப்படி ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம்.
இப்போ பாப்புவா நியூகினியில் அந்த பாலினீசிய வம்சாவளியில் வந்த அந்த பூர்வகுடி மக்கள் எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய உடல் அமைப்பு மரபியல் ரீதியான தன்மைகள்லாம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் என்ன வகையான நோயினால் அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள்?
பாப்புவா நியூகினியில் 800 லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ணும்போது 800 ட்ரைபல் இருக்குது. வேறு வேறு ப்ரொவின்ஸில் இருக்கிற ஆக்களுக்கு வேறு வேறு வருத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு இருக்கும்போது டயபிட்டிஸ் காமனாக வருது. அதே மாதிரி வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு ஹார்ட் டிசீஸும் கிட்னி டிசீஸும் வந்து கொண்டிருக்கிறது. அது ட்ரோபிக்கல் மெடிசனை பார்க்க கொஞ்சம் லீடிங் லிஸ்டாக வந்து கொண்டிருக்குது இப்போது.
டாக்டர் ஆதித்தன் செல்வநாதன், நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. இலங்கையில் போர் முடிஞ்சு 6 வருடங்கள் ஆகிவிட்டது. பழைய அரசாங்கமும் சரி புதிய அரசாங்கமும் சரி நாட்டில் இயல்பு நிலைமை திரும்பிவிட்டது, எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் மீண்டும் இலங்கைக்கு சென்று அங்குள்ள மக்களுக்காக உங்களுடைய மருத்துவ அறிவையும் படிப்பையும் பயன்படுத்தி அந்த மக்களுக்கு சேவை செய்வீங்களா?
இப்போ ஓர் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க, அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த நேரம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரம் எப்பயும் போய் அங்கே ஹெல்ப் பண்ணலாம், எங்கள் ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பிறந்த நாடு தானே ஹெல்ப் பண்ணலாம் என்ற ஒரு திங்கிங் இருக்குது. நான் பப்பனிக்கில் படித்து முடிஞ்ச உடனே அந்த மருத்துவ இருக்கிற கேப் இருக்கிறபடியாக பப்பனிக்கிலே வேலை செய்து அதை கேப்பை கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸ் செய்யலாம்னு ஜோதிச்சேன். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வசதி இருந்திருக்குமென்ற அந்த நேரம் நான் பப்பனிக்கில் செய்கிற மாதிரி வேலையை ஸ்ரீலங்காலையும் செய்து எங்களை மக்களுக்கு உதவி செய்திருக்கலாம்.
டாக்டர் ஆதித்தன் செல்வநாதன் அளித்த சுவிகேட்டுகள் இத்துடன் இன்றைய இலங்கைக்கு நோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகின்ற சட்ட ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு 800வது ஆண்டு நிறைவு தினம் இன்று பிரிட்டனில் விமர்சையாக அனுசரிக்கப்படுகிறது. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட பிற நாடுகளிலும் இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுபடுத்தும் நோக்கில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. நவீன மனித உரிமைகள் சட்டங்களும் தனிநபர் உரிமைகளுக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்ததாக பார்க்கப்படும் இந்த ஒப்பந்தம் குறித்த செய்தி பதிவை அடுத்து கேட்கலாம். மன்னர்கள் கடவுளின் வழித்தோன்றர்கள் என்ற எகிப்திய மக்களின் நம்பிக்கைக்கு மாறாக மன்னனும் சட்டத்தின் வரம்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற வழிமுறையை ஏற்படுத்தியது மேக்னா கார்ட்டா. தற்போது உலகின் பல நாடுகளில் அரசியல் சாசனங்களுக்கு அடித்தளமாக இருக்கின்ற காமன் லா சட்டத்தின் துவக்க புள்ளியாக இந்த ஒப்பந்தம் கருதப்படுகிறது. பல்வேறு உரிமைகளுக்கான குரல்கள் எழவும் அவை சட்டமாக மிளிரவும் நாடாளுமன்ற ஜனநாயகம் மலரவும் அரசுகளிடமிருந்த அதிகாரக் குவியல் தளரவும் இந்த ஒப்பந்தம் வித்திட்டது. ஒரு கலகத்தின் மூலமாக இந்த ஒப்பந்தம் பிறந்தது. இங்கிலாந்து சரித்திரத்தில் மிக மோசமான மன்னர்களில் ஒருவரான மன்னர் ஜானின் பொறுப்பற்ற செயல்களே இந்த ஒப்பந்தம் வருவதற்கு காரணமாக இருந்தது. குடி போதையில் தன் உடன் பிறந்தவரின் பிள்ளையை கொன்றவர் மன்னர் ஜான். ஒரு பெண்ணையும் அவரது பிள்ளையையும் சிறையில் அடைத்து பட்டினி போட்டே சாகடித்தவர் மன்னர் ஜான். உடல் தோற்றத்தில் சின்னவர், செலவு செய்வதில் வல்லவர், அழகிய உடைகளிலும் வெளிநாடுகளில் யுத்தம் செய்வதிலும் அதீத நாட்டம் கொண்டவர். இதற்கான பணத்தை வரியாக அவர் வசூலித்தார். போப்போடும் இவருக்கு பிரச்சினை. எனவே இங்கிலாந்தையும் மன்னர் ஜானையும் 6 ஆண்டுகளுக்கு மதவிலக்கு செய்தார் போப். திருச்சபையின் கீழில்லாத அந்த காலகட்டத்தில் பிறந்த தம்முடைய குழந்தைகள் நேராக நரகத்துக்குத்தான் போகும் என்று மக்கள் அஞ்சினர், கோபமடைந்தனர். இந்த சூழலில் வரிச்சுமையை தாங்க முடியாத பிரபுக்கள் மன்னருக்கு எதிராக திரண்டெழுந்தனர். படை திரட்டி கொண்டு லண்டனுக்கு வந்தனர். வேறு வழியில்லாமல் அவர்களுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் மன்னர். அதன் விளைவாக உருவானதுதான் மேக்னா கார்ட்டா. இந்த ஒப்பந்தத்தின் பெரும்பகுதி வரி விதிப்புக்கான கட்டுப்பாடுகள் பற்றி பேசுகிறது. இருந்தும் அதன் மிக முக்கியமான ஷரத்து இன்றைக்கும் பொருந்தக்கூடியது. நாட்டின் சட்டத்திற்கு உட்படாமலோ சமநிலையில் உள்ளவர்களால் விசாரிக்கப்படாமலோ எந்த ஒருவரும் கை செய்யப்படக்கூடாது, தடுத்து வைக்கப்படக்கூடாது, அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படக்கூடாது என்பதுதான் அந்த பிரிவு. அதே நேரம் இந்த ஷரத்துக்களெல்லாம் பிரபுக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருந்தது. ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மன்னரும் பிரபுக்களும் பிரெஞ்சு மொழியில் வாதித்து லாத்தின் மொழியில் ஒப்பந்தத்தை எழுதினர். எனவே இந்த ஒப்பந்தம் குறித்து ஆங்கிலம் மட்டுமே பேசத்திருந்த இங்கிலாந்தின் சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு புரிதலும் ஏற்படவில்லை. மேலும் ஒரு சமாதான ஒப்பந்தமாக மேக்னா கார்ட்டா தொடர்ந்து நீடிக்கவில்லை. ஐரோப்பிய அரசியலில் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வந்த போப் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தார். சில மாதங்களிலேயே இங்கிலாந்தில் உள்நாட்டு யுத்தம் மீண்டும் ஆரம்பித்தது. 1216 மன்னர் ஜான் வயிற்றோட்டத்தில் மாண்டார். உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்த ராஜ்யத்திற்கு அவருடைய 9 மகன் ஹென்றி பொறுப்பேற்றார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேக்னா கார்ட்டாவின் ஷரத்துக்களை மன்னர் ஹென்றி செயல்படுத்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக மன்னரின் அதிகாரங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. இது மக்களின் உரிமைகளுக்கு வித்திட்டது. அதே நேரம் மேக்னா கார்ட்டாவின் உண்மையான தாக்கம் என்ன என்பது குறித்து சட்ட வல்லுநர்களிடம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. காலனி ஆதிக்கத்தை முன்னெடுத்து மற்றவர்களின் உரிமையை பறித்த வெள்ளையர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காண்பித்துக் கொள்ள மேக்னா கார்ட்டாவை ஆதாரமாக பயன்படுத்தினர். இங்கிலாந்தில் முடியாட்சியை குறுகிய காலத்துக்கு முடிவுக்கு கொண்டு வந்த ஆலிவர் க்ரோம்வெல் இந்த ஒப்பந்தம் குறித்து மோசமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மறுபுறத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திடமிருந்து விடுதலை கோரிய மகாத்மா காந்தி போன்றவர்கள் இந்த ஆவணத்தை சுட்டிக்காட்டி தமக்கான உரிமையை கேட்டனர். அமெரிக்காவின் உரிமை சாசனத்தில் மானுடர் அனைவரும் சமம் என்ற புகழ்மிக்க வாசகம் இடம்பெற மேக்னா கார்ட்டாவே காரணகர்த்தா. 1948 ஏற்படுத்தப்பட்ட அனைத்துலக மனித உரிமை பிரகடனத்திற்கும் அடித்தளமாக மேக்னா கார்ட்டா இருந்திருக்கிறது. அடுத்த ஒரு இந்திய செய்தி. ஊழல் வழக்கு தொடர்பாக இந்தியாவில் வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டிய லலித் மோடிக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தனிப்பட்ட முறையில் சலுகைகளை காட்டியதாக இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்து வருகின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் கூறும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களும் சுஷ்மா ஸ்வராஜ் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
ஐபிஎல் போட்டிகளை உருவாக்கி அதை வெற்றிகரமாக முதல் 3 நடத்தியவராக பார்க்கப்பட்டவர் லலித் மோடி. ஆனால் அந்த போட்டிகளில் ஊழல் நடைபெறுவதற்கு அனுமதித்தார், அதனால் லாபம் அடைந்தார் என்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுந்தன. இந்த விவகாரம் நீதிமன்றம் சென்ற நிலையில் வழக்கு விசாரணையிலிருந்து தப்ப லலித் மோடி இங்கிலாந்துக்கு போய்விட்டார். ஆனால் அவருடைய பாஸ்போர்ட்டை இந்திய நீதிமன்றம் முடக்கிவிட்டது. இந்நிலையில் போர்ச்சுகல் நாட்டில் புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்டு வரும் தனது மனைவியை சென்று பார்க்க பயண ஆவணங்களை அவர் பிரிட்டிஷ் அரசிடம் கோரி இருந்தார். லலித் மோடிக்கு பயண ஆவணங்களை பிரிட்டிஷ் அரசு வழங்கினால் அதனால் இருதரப்பு உறவுகள் பாதிக்காது என்று பிரிட்டனின் உள்துறை விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் கேத் வாசிடம் தான் கூறியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். நோயால் அவதியுற்றுள்ள லலித் மோடியின் மனைவியை அவர் சந்திக்க வேண்டி கோரியதால் மட்டுமே மனிதாபிமான அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டுள்ளார். போர்ச்சுகல் நாட்டிற்கு லலித் மோடி செல்ல உதவிய பாஜக அரசு அவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவர் மீதான நீதி விசாரணையில் அவரை பங்கேற்க வைக்கவும் ஏன் முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அத்தோடு இதே விவகாரம் தொடர்புடைய மின்னஞ்சல் பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட ஆவணங்களையும் காங்கிரஸ் இன்று வெளியிட்டுள்ளது. இவற்றை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா, சுஷ்மா ஸ்வராஜின் குடும்பத்திற்கும் லலித் மோடிக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே தனிப்பட்ட இணக்கமான உறவு இருந்து வந்துள்ளதாக கூறினார்.
It is also painful and shocking and stunning.
லலித் மோடியின் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யும் வழக்கு விவகாரம் தொடர்பில் இந்தியாவில் 2 நீதிமன்றங்களில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் குடும்பத்தினரில் ஒருவர் லலித் மோடியின் தரப்பு வழக்கறிஞராக 2 நீதிமன்றங்களில் ஆஜராகியுள்ளது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்றார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா. இன்று வெளியிடப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் ஆதாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவின் தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் லலித் மோடியுடன் அமர்ந்திருந்த பழைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தன. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறும்போது இவை குறித்தான விளக்கங்களை சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்கனவே அளித்துள்ளதாக கூறினார். பிரச்சனையே இல்லாத விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி பெரிதாக்க முயற்சிக்கிறது. நாங்களும் காங்கிரசிடம் ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம். அவர்கள் கட்சியின் தலைவர் விடுமுறையில் எங்கு சென்றார், என்ன காரணத்திற்காக சென்றார் என்பதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். காங்கிரஸ் கட்சியை போன்றே இடதுசாரி கட்சிகளும் ஆம் ஆத்மி கட்சியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்றனர்.
இத்துடன் இந்திய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இனி விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக தடகள செய்தி ஒன்று. உலக அளவில் குறுந்தூர தடகள ஓட்டத்தில் பீஜிங் ஒலிம்பிக்ஸ் தொடங்கி இன்றளவும் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஜமைக்காவின் உசைன் போல்ட் வென்றாலும் செய்தி தோற்றாலும் செய்தி எனும் நிலை உள்ளது. அதிலும் அவர் வெற்றி பெறும் பொழுது அவர் மேலும் ஒரு சாதனையை படைப்பாரா எனும் எதிர்பார்ப்புகள் அவரது ரசிகர்களிடையே ஏற்படுவது வழக்கமாகவும் இருக்கிறது. இந்த பரபரப்புக்கு இடையேதான் நேற்று நியூயார்க் டைமண்ட் லீக் போட்டிகள் தொடங்கின.
He said that sub 20 is his primary goal here today and of course to win the race. He knows this is just another stepping stone in his build up towards Beijing. Bolt goes in lane 5 in the yellow. What a way they go. The horns didn't help before the gun. Bolt into his running well though. He's already eased away from Dwyer. Gaining ground now in a long zero to outside him. He's run a very steady bend, Bolt, but leads by half a meter or so. Good running from Julian Fort. That's a left to pitcher. Come through strong in lane 3. In 4 is Dwyer. But Bolt leading at the moment and taking this one with a little dip there at the line.
இந்த போட்டியில் ஆடவருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் உசைன் போல்ட் வெற்றி பெற்றாலும் அவர் அந்த தூரத்தை 20.29 நொடிகளில் ஓடியது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. 200 மீட்டர் ஓட்டத்துக்கான உலக சாதனை அவரது பெயரில்தான் இன்றளவும் உள்ளது. கடந்த 2009 பெர்லினில் நடைபெற்ற உலக தடகள போட்டிகளில் 19.19 நொடிகளில் அவர் ஓடி சாதனை படைத்திருந்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 22 முதல் 30 வரை சீனாவின் பீஜிங் நகரில் உலக தடகள போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் உலகப்பட்டத்தை உசைன் போல்ட் தக்க வைத்துக் கொள்வாரா என்பதே இப்பொழுது எழுந்துள்ள கேள்வி. அடுத்து கால்பந்து செய்தி ஒன்று. மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கனடாவில் நடைபெற்று வருகிறது. போட்டிகளில் முதல் சுற்று முடிவடைந்து இரண்டாவது சுற்று தொடங்கியுள்ள நிலையில் இந்த போட்டி எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று சென்னையில் உள்ள கால்பந்து பயிற்சியாளரும் கால்பந்து குறித்து எழுதி வருபவருமான ராபின் சார்ல்ஸ் ராஜா அவர்களிடம் கேட்டேன்.
ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஏ, ஜெர்மனி இந்த மாதிரி டீம்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஸ்வீடன், சுவிட்சர்லாண்ட் இந்த மாதிரி யூரோப்பியன் டீம்ஸ். பட் பிரேசில் அஸ் யூஷுவல் அவங்களோட பெஸ்ட் வந்து எப்பவுமே விமன்ஸ் ஃபுட்பாலில் பிரேசில் வந்து உண்மையிலே அவங்க வந்து டாப். ஸோ அதில் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கனடா வின் பண்ணியிருக்கு, ஸ்வீடன் நைஜீரியா வந்து ட்ரா ஆயிருக்கு. யூஎஸ் டீம், பிரேசில் எதிர்பார்க்குற இந்த டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது.
முதல் சுற்று போட்டிகளில் ஏதாவது ஏமாற்றங்கள் அல்லது எதிர்பார்ப்புக்கு மாறாக முடிவுகள் ஏதாவது வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா?
அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா இந்த விமன் வேர்ல்ட் கப்ல வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து டோட்டலாவே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்பெயின் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து கோஸ்டரிக்காவ டிரா பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து ஸ்பெயின் வந்து தோத்துருக்காங்க, அதுவும் ஆனா பிரேசில்கிட்ட தோத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அந்த யூரோப்பியன் இதுலன்னு பார்த்தா ஸ்பெயின் மட்டும், ஏன்னா அவங்களோட மென் டீமும் அங்க இருக்கிற இப்போ சாம்பியன்ஸ் லீக் இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃபுட்பால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது.
இப்ப நடைபெற்று வருகின்ற இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள், மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள்ல ஆசிய நாடுகள்ல இருந்து போன அணிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க?
சைனா பாத்தீங்கன்னா கனடா ஒரே கோல தான் தோத்துருக்காங்க. ஏன்னா கனடா அந்த யூஎஸ் அந்த ரீஜன் டீம் நல்ல டீம். தாய்லாண்ட் ஆனா தோத்துருக்காங்க தாய்லாந்து. பட் இருந்தாலும் ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு வேர்ல்ட் கப் இதுக்கு குவாலிஃபை போயிருக்கு. பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம சவுத் ஏஷியாவில் இந்தியா எந்த கண்ட்ரியும் இங்கேருந்து குவாலிஃபை ஆகல அந்த விமன் வேர்ல்ட் கப்புக்கு. ஸோ அது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஏன்னா சைனா, தாய்லாந்து, இங்கே ஏஷியாவிலேருந்து போய் பரவாயில்ல அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸாக ஓரளவு இதாக இல்லைனாலும் கொஞ்சம் க்ளோஸாக தான் தோத்துருக்கு. சைனா ஒரு மேட்ச் ஒரே கோலில் தான் தோத்துருக்காங்க. தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா கோடி ஐவர வின் பண்ணாங்க, அதாவது 3-2 அந்த ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை வின் பண்ணாங்க. கொரியா நல்லா விளையாடி இருக்கு. கொரியா வந்து பாத்தீங்கன்னா விமன் ஃபுட்பால் ஏற்கனவே அவங்க வந்து வேர்ல்ட் லெவல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ கொரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு இந்த ஏஷியன் கண்ட்ரியில.
இப்போ இந்த போட்டிகள் போய் கொண்டிருக்கின்ற அந்த போக்கை வைத்து பார்க்கும் பொழுது குவார்டர் ஃபைனல்ஸ்க்கோ அல்லது செமிஃபைனலுக்கோ யாரு வந்து முன்னேறி வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுது?
அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில் அஸ் யூஷுவல் விமன் ஃபுட்பால் அவங்க தான் டாமினேட் பண்றாங்க. அதே மாதிரி சைனா, யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏ நிறைய முறை வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க அவங்க விமன் வேர்ல்ட் கப். ஜெர்மனி, கொரியா ஒரு மேட்ச் பிரேசில்ட தோத்துந்தா கூட கொரியா ஓரளவு நல்ல டீம். சைனா ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்கு, சைனாக்கு வர்றதுக்கு ஒரு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அட்லீஸ்ட் செமியில என்னோட இதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ், பிரேசில், ஜெர்மனி ஆப்செட் பண்ணி நம்ம சைனாவோ கொரியாவோ ஒரு ஏஷியன் டீம் வர வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு.
சென்னையில் உள்ள கால்பந்து பயிற்சியாளர் ராபின் சார்ல்ஸ் ராஜா.
விளையாட்டு கேட்டீர்கள். இனி இன்றைய தலைப்புச் செய்திகள்.
சாட் நாட்டின் தலைநகர் நஜமேனாவில் போகோஹாராம் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 23 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் கனரக ஆயுதங்கள் பால்டிக் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் அதிக அளவில் நிலைநிறுத்தப்படுமாயின் ரஷ்யா தனது மேற்கு எல்லைகளில் படைகளை பலப்படுத்தும் என அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோ சையத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.